ஆமா இப்படின்னு நீங்க ஒருத்தர் தான் போல இருக்க, வேற தெய்வமோ இல்லையோ உலகத்துல, அவள்லாம் பக்தால கொண்டும் பண்றது இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வந்த. ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹா கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம் ஏபி அந்ய தேவதா பக்தா. அதே மாதிரியே மற்ற தேவதைகள் பக்தி உடையவர்களாக சில பேர் இருக்கா, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, அவளுக்கு எது ரைட்டு எது தப்புன்னு தெரியல. ஆகையால் அவளுக்கு எது ஜனங்கள் சொல்லிட்டு இருக்காளோ, எது சாதாரணமா படிச்சிருக்கோ அதை வச்சுட்டு அதுவே வச்சுன்னா அதுக்கு முன்னால போயிட்டு இருக்கா. அந்ய தேவதா பக்தாளா யாரும் இருந்துட்டு இருக்காளோ, அந்த அந்ய தேவதா பக்தாளுக்கு அவளுக்கு வேண்டியதான பலமும் நான் தான் கொடுக்கறேன், மற்றவர்கள் கொடுக்கறேன். ஏன்னா இருக்கிறது ஒரே ஈஸ்வரன், ஆயிரம் ஈஸ்வரர்கள் இல்ல. அத்வைத சித்தாந்தத்துல ஈஸ்வரன் சொன்னா மாயாவை சொன்ன சைத்தன்யம், ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம். அந்த சுத்த சைத்தன்யம் மாயையில பிரதிபலித்தால் மாயாவை சொன்ன சைத்தன்யம் பேரு. அந்த மாயாவை சொன்ன சைத்தன்யம் அவ்யக்த ரூபத்தை அடைஞ்சது, அவ்யக்தமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தை இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு ஹிரண்ய கர்ப்பர்னு ஒருத்தர் பிறந்தார். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் ஹிரண்ய கர்ப்பர் சமவத்ததாக்ரே பூத சஜா தத்த திரேகாதி அப்படின்னு அவர் மூலமாக தான் உலகங்கள்லாம் பிறந்தது. அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்து வியக்தமான விராட்டு பிறந்தார். அந்த விராட்டு தான் அநேக உருவங்களை எடுத்துருக்கார். வசுதா நாம பார்க்கக்கூடியதான கணபதியில இருந்து ஆரம்பிச்சு அனுமார் பரியந்த அத்தன ஸ்வரூபங்களும் என்ன இருக்கோ அத்தனை வீராட்டனுடைய தனித்தனி உருவங்கள். இந்த உருவங்கள்லாம் ஒன்னா சேர்ந்ததுனால்தான் நீங்க விராட் புருஷன் அப்படியும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கேன். அவரை விஸ்வரூபம், பகவானுடைய விஸ்வரூபம், உலகம் முழுக்க விஸ்வமே அவருடைய ரூபமாக. அதுல நீங்க கல்பிதமான அத்தன தேவதா விக்கிரமும் அங்க இருக்கு. இப்போ உலகத்தையே கல்லும் மண்ணும் மரமும் எல்லாம் நமக்கு தெய்வம் தான். ஒரு அமாவாசை சோமவாரம் போனேடையானால், கோவிலுக்கு போனேடையானால், மரத்தை அஸ்வத்த மரத்தை பிரதர்சனம் பண்ணிட்டு இருக்க, மரம் தெய்வமாகுமா? சைத்தன்யம் தானே தெய்வம் அப்படின்னு பேசப்படாது. ஏன்னா சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் ஆவாசத்தோடு. ஒரு மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சு அவருக்கு பிராண பிரதர்சனம் பண்ணி அவர் மகாகணபதினு உபாசிக்கிறோம் நம்ம. பிள்ளையார் எப்படி சார் மஞ்சளோட இருப்பார் அப்படி எல்லாம் கேட்கப்படாது. அப்ப விவகாரம் என்ன, மந்திரத்தினால நம்ம ஆவாகனம் பண்ணிட்டு அந்தந்த தேவதா மூர்த்திய நினைக்கிறோம். ஆனா இத்தனை தேவதா மூர்த்தியோட விஸ்வரூபத்துல இருக்கிறவா, இந்த விஸ்வரூபத்தையே உபாசனம் பண்றதுன்னு ஒரு உபாசனம், ஏகத்வேன பிரதத்வேன பகுதா விஸ்வதோமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம ஒவ்வொரு தெய்வத்தையும் காயத்ரி மாதா தான் வசதி, அந்த காயத்ரி மாதாவை காலம் பிறகு நான் அனுசந்தானம் பண்ணுகிறேன் அப்படின்னு, நான் வேறு இது வேறு அப்படின்னு உபாசிக்கிறா பிருதத்வேனா. எல்லாமும் ஆத்ம சைதன்யம் தான் அப்படின்னு இருக்கிற ஒரே ஸ்வரூபம் ஆத்மா தான், அந்த ஆத்மாவும் நானும் வேற இல்லை அப்படின்னு யாரு உபாசிக்கிறாளோ
அவ்வளவு.
மூணு ஸ்வரூபமும் அங்கே சொல்லியிருக்கு, பாதவியர்மிகசுரன் இல்ல சந்திர சூரிய உதநேத்திரே அப்படின்னு விராட் ரூபத்தை தான் தியானத்துக்கு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், தியான ஸ்வரூபம் ஒண்ணு, தேய ஸ்வரூபம். விஷ்ணுதாஸ் நாம ஸ்தோத்திர மாலா மந்திரம்னு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துக்கு அது தியானம் அப்படி. அந்த மந்திரத்துக்கு தியானம் அது. ஆனா மந்திர பிரதிபாத்தியமான தெய்வ ஸ்வரூபம் வேறையா இருக்கிறான். அந்த தெய்வ ஸ்வரூபத்துக்கு மூன்று உருவங்கள் உண்டு. அந்த மூன்று உருவங்கள்ல பராஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம், அதுக்கப்புறம் மத்தியமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் மந்திர தந்திராதி ஸ்வரூபங்கள், அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கிற ஸ்வரூபம் சர்வஜன சாதாரணமான உருவம், எப்படி நீங்க சொல்லக்கூடியதான தியான ஸ்லோகோக்தமான உருவம். அதே போல லலிதாசாஸ்தான் சிந்தூராரண விக்கிரகம் திரணயனாம் மாணிக்க மௌலீஸ்வரர் தாராநாயக சேகரம் ஸ்மிதமுகிம் ஆபீன மற்றோருகாம் பாணித்யாம் அலிபூர்ண, ரெண்டு கைதான் சொல்லியிருக்கு, பாணித்யாம் அலிபூர்ண ரத்ன ஜடகம். ஆனா உள்ள பிரதிபாத்தியமான தேவதையை சொல்லும் பொழுது நாலு கை சொல்லிடு. அப்ப என்ன, இது மந்திர ஸ்வரூபம், இது மந்திரத்துக்கு அங்கன்யாசத்தை கொண்டு இருக்கிற தெய்வம். நிஜமான ஸ்வரூபம் அந்த மந்திர பிரதிபாத்தியமான ஸ்வரூபம், புத்தமான ஸ்வரூபம் சைத்தன்யம் சிஜஸ்தத்பத லட்சியார்த்த சிஜேகர ஸ்வரூபி அப்படின்னு, கேவல சைத்தன்ய ஸ்வரூபம் உத்தமமான ரூபம். அதற்கக்கூடியதான மந்திரமான சொல்லுவோம் தத்வாதீதா தத்வமயி தத்துவமர்த்த ஸ்வரூபிணி அப்படிங்கிற மந்திர சொல்லுவோம். அதுக்கப்புறம் உருவம் சாதாரணமான உருவம் பாதாதி கேசாந்தம் கேசாதி பாதாந்தம் சொல்லியிருக்கோம். வேற வேற ஆரம்பிச்சது அதுக்கு முன்னால பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்கார், இப்படிப்பட்டதான இந்த துக்கத்தை போக்கடி அத்தியானத்தஹேதோஹோ பிரஹாணாய அனர்த்தஹேதுவான அஜானத்தை போக்குவதற்காக சர்வே வேதாந்தா ஆரம்பியந்தே எல்லா வேதாந்தங்களும் ஆரங்கப்படுகிறது. யதாச்சாயமர்த்தா அது எப்படி வருகிறதோ ததா வயம் அஸ்யாம் சாரீரக மீமாம்சாயாம் பிரதர்சயாமஹ நாங்கள் இந்த சூத்திர பாஷ்யத்தில் தீர்மானம் பண்ணுகிறோம் காண்பிக்கிறோம். தத்துக வியாதிக்கு வாஜக்காசத்தை இதம் ஆதிமம் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு பாஷ்யக்கார் சொல்லிச்சார். அப்படின்னு அனர்த்த ஹேதுவான அஜானத்தை போக்கக்கூடியதான ஸ்வரூபம் எதுவா இருக்கணும், சுத்த பிரம்மமா தான் இருக்கணும். ஆகையால் அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொன்னேன்னா அதா ஞான சாதன சேர்த்தைய சம்பத்தி வந்த பிறகு அதா அப்படிப்பட்டதான புருஷன் கலப்பானாக என்ற காரணத்தினால் பிரம்ம ஜிக்யாசையானது பிரம்ம விசாரமானது தொடங்குகிறது. அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது ஜென்மாத்தியசேதான்னு லட்சணம் சொல்லும். அந்த ஜென்மாத்தியசேதாங்கிற லட்சணத்துல தடஸ்த லட்சணம் சொல்லியிருக்கோம், எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி ஸ்வரூப லட்சணம் சத்தியம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். ஆகையால் அந்த சுத்த பிரம்மத்தை அறிவதற்கு சோபாதிக பிரம்மமும் வேணும். அதனால லட்சணம் சொல்லும் பொழுது சோபாதிக பிரம்மத்துக்கும் நிருபாதிக பிரம்மத்துக்கும் சொன்னோம். அந்த சோபாதிக நிருபாதிக பிரம்மங்கள் ரெண்டுக்கும் பிரமாணம் சாஸ்திரம்தான். அதனால சாஸ்திர யோனித்வாக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சத்து சம்பந்தமையாத எல்லா வாக்கியங்களும்
சொல்லுங்க.
சோபாதிக பிரம்ம உபாச ஜிக்யாசா வழியாக நிருபாதிக பிரம்மத்தை அறியணும். நிருபாதிக பிரம்ம ஜானம் தான் மோட்சத்துக்கு உபயோகப்படும், அதான் அஜானத்தை போக்கும். அதுக்காக அதே போல இங்கே அனன்யா சிந்தையந்தோமாம்னு சொல்ற இடத்துல அந்த பகவானுடைய உத்தமமான ஸ்வரூபத்தை எப்பொழுதும் நினைக்கிறவாள் அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப அப்பியன்ய தேவதா பக்தா அந்நிய தேவதை நடத்துல பக்தாடா இருக்கிறவா அன ஸ்ரத்தையான்விதா ஸ்ரத்தையோட கூடி இருக்கிறவர்கள் தேபி மாம் ஏவகம் தேயா யஜந்தி அவிதை பூர்வகம். அவளும் என்னத்தான் உபாசிக்கிறா ஆனா அஜானம் தெரியாம வேற உருவத்தை உபாசிக்கிறா. பகவத் ஸ்வரூபம் எங்க இருக்கோ அதனுடைய உண்மையை தெரியாம வேற விதமா உபாசிக்கிறாள் சார். உபாசிக்கிறது என்னதான், எந்த உருவத்துல அவ உபாசித்தாலும் அந்த உருவத்துக்குள்ள இருக்கிறத நான் தான், அதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாப்போம் நானு அந்யாபி தேவதா சுவமேவ சேத்து மற்ற தேவதைகள் எல்லாம் நீங்க தான் என்று சொல்வேடையானால் தத் பக்தாஸ்து சுவாமேவ பஜந்தே அந்தந்த தேவதைகளை உபாசிக்கிறாள் உங்களை தான் உபாசிக்கிறா. காளி கராளி யாரோ எதை உபாசிக்கட்டும், கடைசியில் அங்க இருக்கிறது நீங்க தானே. அவ எப்படி இருந்தா என்ன, அவ எப்படி உபாசனம் பண்ணா என்ன, அந்த உருவத்தோட நீங்க தானே இருக்கள், சோ கடைசியில உங்களை தானே உபாசிக்கிறா. சத்தியம் ஏவம் சந்தேகம் இல்லப்பா. ஏபி அந்ய தேவதா பக்தா அந்யாசு தேவதாசு பக்தா மற்ற தேவதைகளை எடுத்தல் பக்தியை செலுத்தவர்கள் அந்ய தேவதா பக்தா சந்தா யஜந்தே பூஜயந்தி அவளும் பூஜை பண்றா எப்படி ஸ்ரத்தையா ஆஸ்திக்ய புத்தியா அன்விதா ஆஸ்திக்ய புத்தியுடன் கூடியிருக்கிறவர்கள் அனுகதா தேவி அவர்களும் மாமேவ கவுந்தேய யஜந்தி என்னத்தான் யாகம் பண்ணிக்கிறார், என்னதான் பூஜை பண்ணிட்டு இருக்கா. எந்த தேவதையை நீங்க பூஜை பண்ணினாலும் எந்த பெயரோட பூஜை பண்ணினாலும் நமக்கு இங்கே ஏதோ நகரத்துல தெரியல, கிராமத்துக்கு போய் போனேடையானால் பேச்சாயி காத்தாயி திரௌபதி அம்மன் இப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்க. அது என்ன ஏதுங்கிற அவ லாஜிக்கே புரியாது. அங்க இருக்கக்கூடியதான அர்ஜுனனை நரநாராயணால பதிரிகாசிரமத்துல விசேஷமா சொல்லிவிட்டோம். அர்ஜுனனை அந்த அர்ஜுனனுக்கு அண்ணாவா இருக்கக்கூடியதான பீமனையோ தர்மபுத்திரையோ நீங்க என்ன பண்ற கிராம தேவதை ஆகிட்டு, தர்மராஜா கோவில்னு கிராம தேவதை, திரௌபதி கிராம தேவதை, அந்த கிராமத்துல இருக்கிறவாள்லாம் தான் அவளை பூஜை பண்ணும். அவளுக்கு மாம்சாதிகள்லாம் இது கொடுப்பா, என்ன அவாண்டிய ஒரு வழக்கம் அப்படி. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கல, அர்ஜுனன் மட்டும் அவ்வளவு நேரம் கொண்டு போயிட்டே, லிங்க வாழ்லாம் சாதாரணமா இங்க வச்சிருக்கல, யார் சொல்ல முடியும்? வழக்கத்துல அப்படி வந்துரு, கல்லுக்கும் மரத்துக்கும் அதே போலயே அப்படி பூஜை பண்றது. அதே போல விசித்திரமான வழக்கங்கள்லாம் அங்க உண்டு, அதுக்கெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. வேப்பலைய உடம்புல வஸ்திரம் இல்லாம வேப்பலைய கட்டிட்டு பிரதட்சணம் பண்ணணும் இப்படி எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் யார் சொன்னா என்ன கேட்கக்கூடாது. அந்தந்த இடத்துல அப்படி சம்பிரதாயமா பெரியவா சொல்லி சொல்லி வழக்கம் வந்துருது. சிஷ்டாச்சாரம் பிரமாணம்னு சொன்னா சிஷ்டாச்சாரம் சக்கரமா இருக்கா பாக்கணும், ஆனா பண்ணிட்டு இருக்கா லோகத்துல அவளுக்கும் பலம் வந்துட்டு தான் இருக்கு. இது நியாயமா அப்படின்னு எந்த ரீதியா எந்த தேவதையை உபாசனம் பண்ணாலும் அந்த தேவதா மூர்த்தி வடிவமா நான் தான் இருக்கேன், உள்ள இருக்கிற சைத்தன்யம் நான் தான். ஃபேன் இப்படி இருந்தா என்ன, நின்றுட்டு இருந்தா என்ன, சாஞ்சிட்டு இருந்தா என்ன, ஃபேன் சுத்தணும்னா கரண்ட் வரணும், அவ்வளவுதான் விவகாரம். என்ன அது உள்ளூர சுத்தினா என்ன, வெளியில சுத்தினா என்ன, எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளி காத்து வரல, உள்ள இருக்கிற காத்த வெளியில அனுப்புறதுக்காக ஃபேன் வச்சுட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்றதுன்னு, எது பண்ணினாலும் உள்ள இருக்கிற சைத்தன்யம் அந்த கரண்ட் எப்படி ஒண்ணோ அதே போலதான் எந்தெந்த செயல் பண்ணினாலும் அங்க இருக்கக்கூடியதான அவுருவத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் நான் தான். அப்ப அந்த தேவதைக்கு பக்தாளா இருக்கிறவான யாருக்கு பக்தாளா இருக்கா, எனக்கு பக்தாளா இருக்கா. ஆனா ஒரு சின்ன விவகாரம், அவளுக்கு நான் இருக்கேன்னு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ எந்த பகவான பிரார்த்திக்கிறாளோ அந்த பகவான் எது கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அதை மட்டும் கேட்டு அதோட திருப்தி அடையிற. அதே நான் தான் அங்க இருக்கேன்னு அறிஞ்சிருந்தா முக்தியே கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரியவர் அவர் அனச்சாரையானால் உங்களுக்கு பெரிய பணக்காரனா ஆக்கி விடுவார், ஆனா அவர்கிட்ட போய் ஒரு 5 ரூபாய் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். நீங்க கேட்டது கொடுத்துட்டு போறார் அவ்வளவுதான். அதே மாதிரியே அந்தந்த தேவதைகளை நீங்க பிரார்த்திக்கிற காலத்துல அங்க இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யம் என்று அறிந்தேடையானால் உங்களுக்கு முக்தியே கிடைக்கும். ஆனா அதுக்கு இல்லாமல் ஏதோ அல்பமான காமங்கள், அதற்காக அவளை சேவிச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி அவ வழியாக வர்றதுன்னா அவளை வழியாக நான் தான் கொடுக்கறேன். ஏன்னா அவளுக்கு தனியா இருந்தா தானே, என்னை விட வேற இருந்தா தானே அவளுக்கு கொடுக்கற சாமர்த்தியம் வரும். இல்லை, நான் தான் அத்தனை சாமர்த்தியத்தையும் அடைஞ்சிருக்கேன், அவ என்ன உபாசிக்கிறான்னு சொன்னா சரி அந்த உருவத்திலேயே நீங்க கொடுங்க, என் பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவளுடைய எந்த ஸ்வரூபத்துல பண்றாலும் அந்த ஸ்வரூபத்திலே அவளை கிடைக்கிறது. அதான் அவிதி பூர்வகம், அவிதி அஜானம். அவிதின்னு என்ன அர்த்தம், அஜானம். தற்பூர்வகம் அஜான பூர்வகம் யஜந்து, எல்லாரும் அஜானிகளா இருந்து கொண்டு அப்படித்தான் அறியாமையுடன் தியானம் பண்ணிட்டு இருக்கா. ஆகையால் அறிந்தவர்கள் பரமாத்ம ஸ்வரூபம் தான் எங்கும் இருக்கு, உலகம் முழுக்க பரமாத்மா. சோ நாம எதை தியானம் பண்ணினாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடியது சுத்த பிரம்மம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும். எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா போத் விஜானதா அப்படின்னு சர்வமும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கு என்று பார்த்தானேயானால் அவன் ஞானியாகவான், உயர்ந்ததான ஒரு பலத்தை அடைவான். சங்குச்சிதமான இந்த மரத்துல இந்த இடத்துல இருக்கிறதான் தெய்வம் அப்படின்னு பூஜை பண்ணினானே ஆனால் அவன் எது பலம் வருதோ அந்த பலம் தான் அவனுக்கு வருது. அதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு அகம் சர்வ யஜ்ஞானம் போக்தாச பிரபு தேவச்சா நதுமாம விஜானந்தி தத்தேன அதஹச்ச வந்திதே அகம் சர்வ யஜ்ஞானம். எல்லா யஜ்ஞங்கள்லயும் போக்தா, யஜ்ஞத்தை பல யஜ்ஞத்துல கொடுக்கிற அவிதெல்லாம் அனுபவிக்கிறவன் நான் தான். பிரபுரேவச்சா நான் தான் எல்லாவற்றுக்கும் பிரபுவா இருக்கேன். யஜ்ஞவை விஷ்ணு அப்படின்னு அதோட அது யஜ்ஞஸ்வரூபமாக நான் தான் இருக்கேன்னு 8வது அத்தியாயத்துல முதல்ல சொல், அது யஜ்ஞம் அகமே வாத்திர அப்படின்னு அது யஜ்ஞஸ்வரூபமா நான் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நதுமாம் அபிஜானந்தி சொன்னாலும் புரிஞ்சுக்கல இவ என்ன பண்றது. தத்வேன அதஸ்தவந்திதே அதஹ அக்காரணத்தால் தத்வேன சவந்தி, அவளுடைய தத்துவம் இருக்கே அந்த தத்துவத்தை அடைய மாட்டேங்கிற, ஏதோ ஒரு பலம் வேணும்னு நினைச்சா அது கிடைச்சிட்டு அதோட போயிட்டு இருக்கானே தவிர இது எவர்ந்ததான உயர்ந்ததான அந்த யோக பலத்தை அனுபவிக்க வேண்டாமா, பகவானுடைய பகவத் சம்பந்தியான யோகத்தை அனுபவிக்க வேண்டாமா, அனுபவிக்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு மேல் சுவாக்கம் வருது. இத